வணக்கம் கிருஷ்ணானந்த் அவர்களே.
வணக்கம்.
இப்ப தமிழ்நாட்டு ஊடகங்கள் எடுத்துக்கிட்டா வந்துகிட்டு இருக்கிற கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்தா அதிமுகவும் திமுகவும் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் அல்லது தேர்தல் களத்தில் நிற்கிற மாதிரியும், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பே இல்லாத மாதிரியும், இந்த ரெண்டும் தான் முக்கியமான கட்சிகள், இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. உங்களுக்கு எப்படிப்படுது?
தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது சார்பற்ற ஊடகங்களா இல்லையா என்பதும் கருத்து கணிப்பில் எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சாம்பிள் அப்படிங்கிறது. அது வந்து எந்த தொகுதிகள், அது வந்து அந்த தொகுதிகள் வந்து தமிழகத்தினுடைய மொத்த நிலையை பிரதிபலிக்க கூடியதாங்கிறதெல்லாம் வந்து அது வந்து சந்தேகத்திற்கிடமு. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை ஒரு ஒரு அரசியல் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் தான் காலாகாலமாக செல்வாக்கை செலுத்தி வந்திருக்கின்றது. ஆகவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழகம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு இந்த தொகுதிகள் அதனுடைய அந்த குறிப்பாக மேற்கு தெற்கு வட மாவட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வித்தியாசங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் வரலாற்றின் வித்தியாசங்களை எல்லாம் உட்படுத்தாமல் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலே இந்த மாதிரி இருக்கக்கூடிய முடிவு. அது தேர்தலிலே மக்கள் மத்தியிலே இவர்கள் ரெண்டு பேர் தான் களத்திலே உள்ளார்கள், பாக்கி மீதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்ற ஒரு மனோநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக வட மாவட்டங்களிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு, அங்கேதான் விஜயகாந்தனுடைய செல்வாக்கு, இதையெல்லாம் ஒரு அலை வீசக்கூடிய ஒரு தேர்தல் என்றால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கணக்கில் எடுக்காமல் ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம். ஆனால் தமிழகத்தில் இப்பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அலை இருக்கின்றதா என்பது சந்தேகத்திற்குரியது.
இப்ப தேர்தல் பிரச்சாரம் தொடங்குற நேரம் திமுக வந்து பலவீனமான நிலையில, அல்லது தேமுதிகங்கிற ஒரு கட்சியை வந்து கூட்டணி இல்லாத ஒரு நிலைமையில தொடங்குச்சு. ஆனா இப்ப வந்து திமுக பலம் பெற்று வெற்றியை எட்டிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து ஊடகங்கள் கொண்டு வருகின்றன. உங்களுக்கு எப்படிப்படுது?
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய அமைப்பு கடந்த பல தேர்தல்களிலே, அதாவது வந்து எம்ஜிஆர்னுடைய அந்த செல்வாக்கு ஓங்கி நின்ற காலகட்டத்தில கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சி அமைப்பை எம்ஜிஆர்னுடைய அந்த செல்வாக்கினால் அந்த அமைப்பை உடைக்க முடியாத ஒரு நிலை 80களில் இருந்தது. அதற்கு பிறகு அதனுடைய விளைவாகத்தான் 91 தேர்தலிலே எடுத்துக்கொண்டோமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போய்விட்ட ஒரு கட்சி 96 தேர்தலிலே வெற்றி பெறும் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் 2010 பிறகு, குறிப்பாக வந்து அந்த 2G அந்த பிரச்சனைக்கு பிறகு கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதோடு மட்டுமல்லாமல் ஸ்டாலினா இல்லை அழகிரியா என்ற உட்கட்சி போராட்டம், அதிலே கனிமொழி ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு அது, இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தோம்னா 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பலவீனம் கட்சி அமைப்பு என்பது இல்ல, கூட்டங்கள் வருவதை வைத்து இந்திய தேர்தலிலே ஒரு கணிப்பு நடத்த முடியாது என்பது என்னுடைய வாதம். ஆகவே அதன் அடிப்படையிலே இப்பொழுதும் கூட எல்லோரும் பொதுக்கூட்டங்களிலே வரக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று ஒரு 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 கணிப்பு இருந்தாலும், இந்த தேர்தலிலே அவர்கள், அதாவது கடந்த தேர்தலை விட ஒரு ஒரு 10% வாக்குகள் அதிகமாக பெற வேண்டும் என்று ஒரு ஒரு தேவை இருக்கின்றது. அது அவர்களுக்கு கிடைக்குமா என்பது இப்பொழுதும் சந்தேகம்தான்.
விஜயகாந்தின் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டால், அவர் முதலமைச்சராக வரும் தகுதியற்றவர், அவருக்கு பேசவே வரவில்லை என்பதாக ஊடகங்கள் சொல்கின்றன. அவர் மீதான ஈர்ப்பு மக்கள் மத்தியில் குறைந்து விட்டது என்பதாக அர்த்தப்படுத்திக் கொள்ளலாமோ?
அதாவது விஜயகாந்தனுடைய தோற்றம் என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் அது கடந்த ஒரு 10 தமிழக அரசியலிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது என்றுதான் நான் கூற விரும்புகின்றேன். காரணம் என்றால் ஜாதி அடிப்படையிலே இருக்கக்கூடிய கட்சிகள், ஜாதி அமைப்புகள் பெருவாரியாக தமிழகத்திலே உருவான ஒரு காலகட்டத்திலே ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழகத்திலே 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று என்ற ஒரு ஒரு அதன் அடிப்படையிலே தான் விஜயகாந்த் உருவாகினார். ஆனால் கடந்த தேர்தலிலே அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்து, அதற்கு பிறகு அவருடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி என்பது, அதாவது அந்த சட்டசபையிலே அவருடன் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பலரும் அதிமுகவுடன் நேரடியாக அதிமுகவிலே போய் சேர்ந்த ஒரு கட்டத்திலே தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்பது முன்னே இருந்த அந்த ஒரு ஒரு வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்றது உண்மை. தமிழகத்திலே எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரை எடுத்துக்கொண்டோமேனால் அவர் நிச்சயமாக ஒரு மேடை பேச்சாளராகவே இருந்தது கிடையாது. குறிப்பாக அவர் எதிர்த்து நின்ற கருணாநிதி போன்ற அவருடைய பேச்சுத்திறனின் அடிப்படையிலேயே தமிழக அரசியலிலே ஒரு மாற்றம் வருத்திய கருணாநிதியை எம்ஜிஆரை போன்றவர்கள் முதலமைச்சர் அல்லாமல் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் வந்து கருணாநிதியால வந்து கனவு கூட காண முடியல. ஆகவே பேச்சுத்திறன் பெற்றவர்கள் மட்டும்தான் தமிழகத்திலே முதலமைச்சர் ஆவார்கள் என்றால் அது தமிழகத்திலே அது இல்லாதவர்கள் கூட முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அதல்ல. ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரை நம்ப முடியாது. அவர் எங்கேயும் போய்விடுவார். அவருக்காக கொடுக்கக்கூடிய ஓட்டு ஒருவேளை அது வந்து செல்லாத ஓட்டாக மாறிவிடும் என்ற ஒரு மனநிலையை ஊடகங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கின்றது என்பது சந்தேகம் கிடையாது.
ஜெயலலிதாவை பொறுத்த அளவிற்கு பல இலவசங்களை அள்ளி தெளித்துள்ளார், பல வாக்குறுதிகளை தந்துள்ளார். குறிப்பாக தான் மீண்டும் பதவிக்கு வந்தால் அல்லது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் மதுவிலக்கை படிப்படியாக நடைமுறைப்படுத்துவேன் என்று அறிவித்துள்ளார். இதை மக்கள் நம்புகின்றார்கள் என்று படுகிறதா?
மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒரு கருத்து, ஒரு ஆர்வம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு குறிப்பாக ஏழை எளிய பெண்கள் மத்தியிலே இருக்கின்றது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு விஷயம். ஆனால் தமிழக அரசாங்கத்தினுடைய அந்த பொருளாதார நிலை, அதை எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால் ஊடகங்கள்ல வந்து ஆங்கில ஊடகங்கள்ல பாப்புலிசம் என்றும் ஃப்ரீபீஸ் என்றும் என்று கூறக்கூடிய ஒரு நிலை, அதை எல்லாம் நடத்துவதற்கு மது அருந்த கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸைஸ் ரெவென்யூ, அந்த அந்த வருமானத்திலிருந்துதான் இந்த பொருளாதாரம் இதை வந்து நடத்தி கொண்டு முடியும் என்பது பொருளாதார நிபுணர்கள் வந்து இன்னைக்கு வந்து நிரூபித்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு இதுல வந்து மதுவிலக்கு வேண்டுமா இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் வேண்டுமா என்ற ஒரு ஒரு சாய்ஸ் நாளைக்கு வரும் பட்சத்தில் அது வந்து மக்கள் எதை விரும்புவார்கள் என்பது நம்மால் இப்போ கூற முடியாது.
தமிழக தேர்தல் கள நிலவரத்தை இப்போது எடுத்துக்கொண்டால் உங்கள் கணிப்புப்படி யார் ஆட்சியை பிடிப்பார்கள் அல்லது அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுமா?
அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. ஆனால் கடந்த தேர்தலிலே அவர்கள் சென்னை மாநகரத்திலே அதிமுக கிடைத்திருந்த வெற்றி, அது ஒருவேளை இந்த இந்த முறை சென்னை மாநகரத்திலே அதை அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே அதிமுக வெற்றி அடையும் வாய்ப்பு மிக குறைவு. குறிப்பாக வெள்ள நிவாரணம், மழை பெய்து அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே சென்னையிலே ஏற்பட்ட சேதங்களுக்கு அந்த ஒரு இதிலே வந்து அதிமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கோபம் இருக்கத்தான் இருக்கின்றது. ஆனால் சென்னை மாநகரத்தை விட்டு தமிழகத்தின் வேறு பல பகுதிகளிலே அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் இருக்கின்றதா என்று கேட்டால் அது இதுவரை தெரிய வரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.
மிக்க நன்றி கிருஷ்ணானந்த் அவர்களே.
நன்றி.